ಧರ್ಮಾರ್ಥಿ ಪ್ರಾಪ್ನುಯಾತ್ ಧರ್ಮಂ ಅರ್ಥಾರ್ಥಿ ಅರ್ಥಮಾಪ್ನುಯಾತ್ ಕಾಮಾನವಾಪ್ನುಯಾತ್ ಕಾಮಿ ಪ್ರಜಾರ್ಥಿ ಆಪ್ನುಯಾತ್ ಪ್ರಜಾ ಭಕ್ತಿಮಾನ್ ಯತ್ತದೋತ್ಥಾಯ ಶುಚಿರ್ತದ್ಗತಮಾನತಃ ಸಹಸ್ರಂ ವಾಸುದೇವಸ್ಯ ನಾಮ್ನಾಮೇತತ್ರ ಕೀರ್ತಯೇತ್ ಯಶ ಪ್ರಾಪ್ನೋತಿ ವಿಪುಲಂ ಜಾತಿ ಪ್ರಾಧಾನ್ಯಮೇವ ಚ ಅಚಲಾಂ ಶ್ರಿಯಮಾಪ್ನೋತಿ ಶ್ರೇಯ ಪ್ರಾಪ್ನೋತ್ಯನುತ್ತಮಂ
ವಿಷ್ಣುದಾಸ ನಾಮಂ ಫಲಶ್ರುತಿ ಫಲಶ್ರುತಿಯಿಂದ சாதாரணமாக எல்லோருக்கும் ஏற்படக்கூடியதான பலஸ்ருதியை சொன்னார். பிறகு அந்தந்த வர்ணத்தார் விசேஷமாக பகவான விஷ்ணு சாஸ்திரமத்தை சொன்னால் அவளுக்கு ஏற்படக்கூடியதான பலம் சொன்னார். வேதாந்தக பிராமணத்தியா வேதாந்தனை பிராமணனாக இருக்கிறவன் இந்த விஷ்ணுதாஸ் நாமத்தை பிரதிதினமும் சொல்லி கொண்டிருந்தானே, ஆனால் அவனுக்கு சித்த சுத்தி வந்து வேதாந்தத்தை வாசித்து அந்த வேதாந்தமானது அவனுக்கு இந்த ஜென்மாவிலேயே முக்தி கொடுக்கும், மறுபிறவி இல்லாதான நிலையை கொடுக்கும். அதுதான் தர்மார்த்த காமமோட்சங்கள் எனக்கூடியதான நான்கு விதமான புருஷார்த்தங்கள்ல மிக சிறந்ததான ஒரு புருஷார்த்தம். எவ்வளவு இருந்தாலும் என்ன பண்ணினாலும் மறுபடியும் பிறவின்னு இருக்குமே, ஆனால் அதுக்கு தகுந்ததான துன்பங்கள் வரத்தான் வரும். துன்பமே இல்லாத ஒரு நில மனுஷனுக்கு வரணுமே, ஆனால் பிறவி இல்லாதான நிலை இருக்கணும். பிறவி எப்படி இல்லாமல் இருக்க போகும் அப்படின்னு சொன்னமேன்னா கர்மாக்கெல்லாம் போகணும். கர்மாக்கள்லாம் எப்படி போகும், நாம் அனுபவிச்சு சில கர்மாக்களை தான் போக்க முடியும். நமக்கு இருக்கக்கூடியதான கர்மாக்கள் மேறு பருவதம் மாதிரி இருக்க அதை போக்கடிக்கணுமையானால் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் சத்யதா இழிகா தூலம் அக்னவ புரோதம். பஞ்சில் நெருப்பு விட்டடையானால் அந்த பஞ்சு முழுக்க எப்படி பொசிக்கி விடுமோ அதே விதமாக இந்த ஞானம்னு ஒன்று வந்ததுன்னா எல்லா கர்மாக்களையும் போயிடும். புண்ணியகர்மா பாபகர்மா எல்லாம் போயிடும். புண்ணியகர்மா இருந்தால் புண்ணியகர்மாவை அனுபவிக்கிறதுக்காக ஒரு நல்ல ஜென்மா வரும். அந்த நல்ல ஜென்மா வறுமையானால் அது தப்பு தண்டை பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம். நம்மளவா எப்படி பேர் துஷ்ட சங்கத்தோடு சேர்ந்து மறுபடியும் கீழே போயிட்டுறாள் இல்லையா? ஆகையால் ஜென்மாவே இல்லாததான ஒரு நிலையை நம்ம அடையிடும். அதற்கு வழி இந்த விஷ்ணுதாஸ்நாமம் அப்படின்னு பிராமணால் இதை விடாமல் படிச்சுட்டே இருந்தாலே, ஏன்னா பிரதி தினமும் அவளுக்கு சித்த சுத்தி வந்து க்ஷேமத்தை அடைவா அப்படின்னு. அதே போலயே ராஜன்யாள் சத்திரியாளா இருக்கிறவா இதை பார்த்தாள், ஏனால் அவளுக்கு விஜயி பவே தொட்டக்காரியெல்லாம் ஜெயிக்கும். சத்திரியனா இருக்கிறவன் எல்லோரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவன், பிராமணால இருக்கட்டும் வைசாலா இருக்கட்டும் தக்க மற்றவர்களா இருக்கட்டும் எல்லோரையும் காப்பாற்றணும், எல்லோரும் நல்ல வழியில இருக்கணும் அப்படின்னு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்ங்கிறதான். அதுக்காக முயற்சி பண்றவன் அவன் ஆயால் அவன் தொட்ட காரியங்கள்ல அவன் ஜெயிச்சுண்டு வரும், பிரதிபந்தங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படி. அதுக்கப்புறம் வைசியோ தனசமருத்தரங்கள் காசு நிறைய இருக்கு. காசுன்னு சொன்னா வெறும் ரூபானா மட்டும் நினைக்கப்படாது, எல்லாமே ஆத்துல எப்ப பார்த்தாலும் தானியங்கள் இருக்கணும், மற்ற வகைகள் இருக்கணும், அதே போலயே போருங்கிற அளவுக்கு எல்லாமும் இருக்கணும். அந்த மன சந்தோஷமாக திருப்தியா இருக்கக்கூடியதான நிலையானது இவனுக்கு வரணும், அது வைத்தியனுக்கு ஏற்படும். சூத்ர சுகமம் அப்னோயார், அதே போல மற்றவாளும் சுகத்தை அடைவார். அதுதானே ரொம்ப முக்கியம், மனசுல என்னென்னமோ கவலை இருக்க இதை பண்றா அதை பண்றதா அப்படின்னு அந்த சாந்தி சுகமானது கிடைக்கும் அப்படின்னு அந்தந்த வர்ணத்தாளுக்கும் இதை சொன்னார். பிறகு மனுஷியாளுக்கு வேண்டியதான எல்லா விதமான புருஷார்த்தங்கள், புருஷார்த்தம்னு மனிதர்கள்னால் அவ விரும்பப்படும் பொருள்கள், அந்த புருஷார்த்தங்களும் கிடைக்கும் அப்படின்னா மனிதர்கள் எதை விரும்புறா அப்படின்னு சொன்னா சந்தோஷம். மற்றவைகளெல்லாம் அதற்காக வேணும், உங்களுக்கு சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். நிம்மதி எப்படி வரும், நமக்கு வேண்டிய பொருள் இருந்தால் வரும். அந்த வேண்டிய பொருள் எப்படி வரும், காசு இருந்தா வரும், அதுக்காக காசு போதும். காசானது நீங்க சம்பாதிக்கிறதுக்கு காரணம் காசுக்காக இல்லை, உங்க கையில இருக்கிற காசுனால ஒன்றும் வராது சார் அப்படின்னா அந்த காசு என்ன பிரயோஜனம் கிடையாது. காசுனால என்ன வரணும், காசுனால அறிவு வருமா, உங்களுக்கு அறிவு வேணும்னு நினைக்கிறேன், காசு இருக்கு சார் அறிவு வருமானு முடியாது. காசை யார்கிட்ட அது கொடுத்து அவர்கிட்ட கேட்டு நீங்க படிச்சாதான் வரும். வியவகாரம் என்ன, அந்த காசுங்கிறது டைரக்டா உங்களுக்கு சுகத்தை கொடுக்கல, மனுஷன் விரும்புகிறது சுகத்தை. அந்த சுகமானதான் சாட்சாத் பிரயோஜனம். டைரக்டா ஒரு மனுஷனுக்கு உபயோகப்படுகிறது, அவன் விரும்புகிறது இதை சுகத்தை. அந்த சுகத்தை அடைவதற்காக அவன் பேரு, புகழ், காசு மற்ற எல்லா பதார்த்தங்களுக்காக கவலைப்பட்டு இருக்கான், அதுக்காக நாடிண்டே இருக்கான். இப்ப முக்கியமாக பிரயோஜனம் என்ன? சுகம். அந்த சுகத்துக்கு என்ன பேரு? மோட்சம். இப்ப என்ன சொல்லியிருக்க விட்டு தர்சனத்துல, அந்த மோட்சம் வரணுமையால உங்களுக்கு என்ன வேணும்? தர்மம் வேணும். அறம், பொருள், இன்பம், வீடு. அறம் இருக்கணும். அது இல்லாத போனா நிஜமா சுகம் வராது. அப்பப்ப நம்ம ஏதோ சுகம்னு நினைக்கிறவே தான் நிஜமான சுகம் இல்லது. டெம்பரரியே ஒரு சுகம் வந்தா போல காணப்படுறது. நிஜமான சுகம் எப்பொழுது வரும்? தர்ம மார்க்கத்துல தாங்கள் இருந்தால். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, காப்பாற்றப்பட்டதான தர்மமானது. ரக்ஷிதா தர்மா ரக்ஷதி, தர்மத்தை நீங்க காப்பாத்த நிலையானால் உங்களை தர்மம் காப்பாத்தும். இது அவாவாழ்டி அனுபவம். நம்ம தனியா இப்படி சொன்ன போறாது, அவளுக்கே தெரியும். ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நமக்கு ஒரு விதமா சகாயம் வந்ததுன்னா ஓஹோ, நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் எந்த வழியிலிருந்து சகாயம் வரும்னு. ஆனா ஒரு சகாயம் வந்ததுன்னா என்ன நினைச்சிருந்த? ஓஹோ, நம்மளை பகவான் காப்பாத்திருக்க. இப்படி தர்மமானது ஒரு மனுஷன் நிச்சயமா காப்பாற்றும். தர்மம் தர காக்குங்கிற அது, அந்த தர்மம் ஒண்ணு. அதனால ஒரு அர்த்தம், நல்ல வழியில இருந்தாலும் வேண்டியதான காசு தானா வரும். காசுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்க. தர்மம் இல்லாதவனா உங்க முயற்சி வெறும் முயற்சியே இருக்கே தவிர அந்த பலத்தை கொடுக்காது. தர்மத்துல இருந்தடையானால் அந்த காசானது தானா வருது. சரி, காசு வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதனால வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு இருக்கேன். காமகம், யாராருக்கு எதாவது வேணுமோ அதான் அவன் அனுபவிக்கிறான். இதுக்கப்புறம் மோட்சம்ங்கிறது ஞானத்தினால் தான் வரும். விஷ்ணுதாசன டைரக்டா வராது. விஷ்ணுதாசன வாசிச்சு சித்த சுத்தி அடைஞ்சு ஆச்சாரியனை சேவை பண்ணி அவர் வழியா உபனிஷத்துகளை வாசிச்சு தமேவ விதித்வா அதிமிருத்யுமே தீனான்யப்பந்தா வித்யதே அயனாய, அந்த பகவானை அடைஞ்சால்தான், அறிந்தால்தான் மோட்சம். ஆகையால் அந்த மோட்சம்ங்கிறது இங்க சொல்லல. இங்க என்ன சொல்ல? தர்மார்த்த காமங்கள் வந்துடும். தர்மம் அறம் வரும், பொருள் வரும், இன்பம். நீங்க எது வேண்டாம்னு சொன்னாலே உங்களுக்கு எது எது வேணுமோ அத்தனையும் வந்து அமைச்சு கொடுத்துருவார் பகவான். மனுஷனுக்கு ஆக்சுவலா என்ன வேணும்? மூணு வேளை சாப்பாட்டுக்கு வேணும், வஸ்திரங்கள் வேணும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு மேல எது வேணும்னாலும் இவனா ஆசைப்படுறதான். இது இல்லாத போனா கஷ்டம். இருக்கிறது தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், சாப்பிடுறதுக்கு ஆகாரம் வேணும், அதுக்கப்புறம் ஆகாரம் மட்டும்தான் வஸ்திரம் வேணும். நம்ம சாப்பிட்டோமே ஆனால் நல்லா ஜீர்ணமாகணும், உடம்பு சௌக்கியமா இருக்கணும். வைத்தியருக்கு கொடுக்கப்படாது. அதனால வைத்தியாலாம் எப்படி பழக்கிறதுன்னு கேட்கப்படாது. ஏதோ பிராரத கர்மெல்லாம் வந்தா அவளுக்கு. ஜெனரல் ஒரு மனுஷன் சௌக்கியமா இருக்கணும்னு இவைகள் தான் சௌக்கியம்னு பேர். இதுக்கு மேல நம்ம அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கோம். அந்த ஆசைகளும் நிறைவேறும். தர்ம அர்த்த காமங்கள். அதுக்கப்புறம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தர்மம்னு ஒன்று இருக்கு. நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த தர்மம்ங்கிறது இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. இந்த அறம்னு சொல்லிட்டு இருக்கமே, ஒரு மனுஷன் வாழணும் நல்ல வழியில் வாழணுங்கிறானே அதுங்கிறது இங்கே. அங்கே ஜென்ரலாக மாறாதுன்னு சொல்லுவான். ஆனால் நிஜமாக இந்த தர்மம்ங்கிறது இருக்கு, அது இந்த நாட்டுக்கு தனியே உரித்தானது, வைதிக சம்பிரதாயத்துக்கு உரித்தானது. அந்த தர்மம் இருக்கு பார்த்தேன், அந்த தர்மமானது மனுஷனை என்ன பண்ணுறது? அந்த தர்மமானது எப்பொழுதும் நம்ம அனுபவித்துக் கொண்டே இருக்கணும், நம்ம அதை பண்ணி கொண்டே இருக்கணும் என கொடுக்கதான ஒரு எண்ணம். இந்த தர்மத்தை நாம் பண்றோம். தர்மத்தை பண்றதுக்காகத்தான் ஆசிரமங்களே வந்திருக்கு. என்ன ஆசிரமம்? பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், யதீஸ்வராடி ஆசிரமம். இந்த நாலு ஆசிரமங்கள்ல பிரம்மச்சரிய ஆசிரமத்துல என்ன பண்றோம்? வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு சார் வேதாத்தியனம் பண்ணோம்? தர்மம் என்னன்னு தெரிய வேண்டாமா நமக்கு? அதுக்காக வேதாத்தியம். அந்த வேதங்கள்ல என்ன? சோதனா லட்சணோ அர்த்தோ தர்ம. வேதமானது இதுதான் தர்மம்னு எதை சொல்றதோ அதுதான் தர்மம். உங்களுக்கு இது தர்மம்னு வேதம் சொல்றது. ஸோ தர்மத்தை அறிவதற்காக வேதாத்தியனம் பண்ணும், வேதாத்தியனத்துக்காக பிரம்மச்சரியாசிரமம். பிறகு பெருமளை தெரிஞ்சுட்டா மட்டும் போருமா? அதை அனுஷ்டானம் பண்ண வேண்டாமா? சந்தியாவதனம் பண்றது நல்லது, காய்கறி பண்றது நல்லது எனக்கு தெரியும் சார். அந்த பண்ணலையே நேர் பண்றது கஷ்டமா இருக்குன்றது. என்ன லாபம்? அது தெரிஞ்சா மட்டும் போறாது, அனுஷ்டானம் பண்ணணும். நம்ம நாட்டுல எல்லாரும் அனுஷ்டாதாவா இருக்கணும். ஆச்சாரஹீனா இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஆச்சாரஹீனம் ந புனந்து வேதாஹ்யதீதிரங்கை பிரஜந்தியே நமந்த காலே நீடம் சகுந்தா இவ ஜாதபக்ஷாஹ. சுஜாத்தியத்துல சொல்ற எப்படி ஆச்சாரஹீனம் ந புனந்து வேதாஹ. ஆச்சாரம் இல்லைன்னா வேதங்கள் அவனை காப்பாற்றுவதில்லை. வேதத்தை நம்பினவன் என்னைக்கும் கெட்டு போக மாட்டான். வேதத்தை நம்பினு சௌக்கியமா இருப்பான், நமக்கு தான் தெரியல. அவ ஏழையா இருக்க போல காணப்படுறான், ரைட்? ஆனா அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு திருப்தியோ ஒரு ஆனந்தமோ மற்றவர்களுக்கு கிடையாது, இருக்கட்டும். ஆனா அந்த ஆச்சாரம் இருந்தா தான் அவளுக்கு ஜென்மாந்தரத்திலையும் க்ஷேமத்தை கொடுக்கும். ஆச்சாரம் இல்லாத போனால் மரண காலத்துல இவனை விட்டு வேதங்கள் போயிடும். பிரதந்து ஏனும் அந்த காலே நீடம் சகுந்தா இவ ஜாத பட்சா. ரெக்கைகள் முளைச்சதான பட்சி, பட்சி குஞ்சு இருக்க அது அப்படியே இருக்கான். அம்மா கொண்டு வந்து அங்கெங்கே போய் நெல்லெல்லாம் கொண்டு வந்து அந்த நெல் மண்டியை கொண்டு வந்து அதை உடச்சு அதுக்கு மேலே இருக்க கொடுக்கதான தோலியெல்லாம் எடுத்து மூக்கால அது அதனுடைய வாயில போடும். இப்படி ஒரு வாரம் அது வளரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இப்படி அப்படியும் அசைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ஆரம்பிக்கும். அன்னைக்கு அம்மா போகாது, ஏன்னா இது பாட்டுக்கு இங்கேயே அங்கேயும் போயிட்டு பூனையோ அதோ ஏதோ நிறைய சாப்பிட்டு எடுத்துனா கஷ்டம்ட்டு அன்னைக்கு அம்மாவும் பட்னி இருக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? ஆனால் அது தானே பறந்து போயிடும். பறந்து போனால் அம்மா கவலைப்படாது, அந்த பட்னியாவது கவலைப்படாது. ஏன்னா அதுக்கு ரெக்க முளைச்சிருந்து அது போயிடுது. அதே மாதிரி தான் ரெக்க முளைச்ச பட்சிகள்லாம் எப்படி அம்மா விட்டு போயிடுமோ, அந்த கூட்டை விட்டு போயிடுமோ, அதே விதமாக தான் ஆச்சாரம் இல்லாத போனா இந்த சரீரம் எனக்குடியதான எலும்பு கூட்டை விட்டு வேதங்கள் போயிடுமோ. அதுக்காக முதல்ல ஆச்சாரம் வேணும். ஆச்சாரம்னா என்ன? ஏதோ ஒரு கர்மா இருக்கும், தியானம் பண்றது, பூஜை பண்றது, ஜபம் பண்றது, ஹோமம் பண்றது, ஏதோ ஒண்ணு பகவன் நாம சொல்றது, இவைகள்லாம் ஆச்சாரத்தோட ஸ்நானம் பண்ணி சுத்தமா பண்றது இல்லையா? இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதற்காகத்தான் கிரகஸ்தாசிரமம்ங்கிறது. பிரம்மச்சரிய ஆசிரமம் உண்டு. பிரம்மச்சரிய ஆசிரமத்துல வெறுமனை படிக்கிறதுக்காக, படிச்சதை அனுஷ்டானம் பண்றதுக்காக கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் மட்டும் அனுஷ்டானம் பண்ணல, இவனோட சேர்ந்து இன்னொரு அம்மாவும் சேர்ந்து அனுஷ்டானம் பண்றான். அதனாலதான் சீதாதேவிய ராமனுக்கு கொடுக்கற காலத்துல அவர் சொல்றார், இயம் சீதா மம சுதா சக தர்ம சரிதவா. உன்னோட சேர்ந்து தர்மத்தை பண்ணுவாப்பா, தர்ம சகஜரீதவா, நீ தர்மத்தை பண்ணிட்டே இருந்தா உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அந்த ஸ்திரீனுடைய ஹெல்ப் இல்லாத போனா ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப சொல்ற அந்த மாமிக்கு ஒன்னும் தெரியாது, ஒண்ணும் பண்ண மாட்டான்பா. ஒன்னும் பண்ணாம பிரதிநிதிகம் பண்ணாம இருந்தாலே தேவை. ஆனா கோஆபரேஷன் இல்லைன்னா நடக்காது, ரொம்ப சிரமம், அவ்வளவுதான். அதுக்கு ரொம்ப மெனக்கட்டு பண்ணணும். ஆனா கோஆபரேஷன் இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்தா வேகமா நடக்கும். ஆகையால் சாதாரணமாக தனித்தனியாக பண்ணுறத விட ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம ஊரில் கிரகஸ்தாசிரமம்னு பண்ணி வச்சிருக்கோம். இப்படி இந்த கிரகஸ்தாசிரமம் ஆன பிறகு கர்மாக்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு பிறகு கர்மாக்கள் மட்டும் போராதுமே, மனசானது ஏகாக்கிரமாக நிற்கணும். மனசு ஒரு இடத்துல தனித்து நிற்கணும். அதை நிற்கிறதுக்காக உபாசனை வேணும். உபாசனை எப்படி பண்ணுறது? வீட்டில் இருந்தால் கர்மாக்கள்லாம் பண்ணணுமோ இல்லையோ? அப்போ என்ன பண்ணுறது? தனிமையாக ஒரு வயதானவர், 60 வயதான, அதுக்காக தான் சஷ்டப்த பூர்த்தின்னு வச்சுட்ருக்கா. ஒரு மனுஷனுக்கு 120 வருஷம் வாழலாமா, அதில் பாதி 60. அந்த 60க்காகத்தான் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேன், ஒவ்வொரு வருஷத்துக்கும் 60 வருஷத்துக்கு 60 பேர் வச்சுருக்கோம். அப்புறம் பவா பவா இதுக்கெல்லாம் பிரமோதா பிரதோத்பத்தி ஆங்கியதா பவா இவா இப்படி வரிசையாக. இப்ப இருக்கக்கூடியதான வருஷம் என்ன? நந்தன வருஷம், ஸ்ரீநந்தன வருஷம். இந்த போன வருஷம் போன சைக்கிள்ல நந்தன வருஷத்துல யார் பிறந்தாலோ அவளுக்கு இந்த நந்தனம் வந்தது என்னாச்சு? 60 வருஷம் ஆச்சு. அதனாலதான் சஷ்டப்த பூர்த்தின்னு பண்ணிக்கிறோம் நம்ம. என்ன அது ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அது என்ன சொல்றது? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஹாஃப் தர்மத்துக்காக செலவு பண்ணிவிட்ட, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணியாச்சு, இனிமேல நீங்க என்ன பண்ணுனர் பொறுப்பை குழந்தைகளுக்கு விட்டுவிட்டு நீ தபஸ் பண்ண போ. அதுலேருந்து நயனு குழந்தைகளை இன்ச பண்ணி அவளையும் பண்ண விடாம பண்ணிண்டு அப்படியெல்லாம் பண்ணப்படாது. என்ன பண்ணனா தனிமையாக இருக்க கத்துக்கணும். அதுக்காக அவ ரெண்டு பேரும் தனிமையாக கிராமத்துக்கு வெளியில ஒரு இடத்துல குடிசையை போட்டு இருப்பா. அந்த காலத்துல பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பணம் இருந்த போதிலும் எளிமையான ஒரு வாழ்க்கைன்னு வச்சுட்டு இருக்கா. பெரிய வீடு இருக்கான், மாடியெல்லாம் இருக்கான், இருந்தாலும் வானப்பிரஸ்தாசனம்னு ஒரு மூலையில ஒரு குடிசை போட்டு தனியா இருந்துட்டு இருப்பான். லிட்டில் கம்ஃபர்ட், எப்படி வாழணுமோ அது இருந்தா போறோம். அப்ப என்ன பண்ணனா, ஜபம் பண்ணிட்டே இருப்பான். இந்த ஜபம் பண்ணி மனசு ஏகாகிரமா இருக்குமையானால் என்ன ஆகும் தெரியுமோனா, வீட்டுல எல்லோருக்கும் அவ பார்த்த வாழ்க்கெல்லாம் மனசு நிம்மதி ஏற்படும். இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்க, இது என்ன, இது கண்டேஜியஸ் ஆப்ஜெக்ட். பக்கத்துல யார் இருக்காளோ அவளுக்கு தகுந்தா போல. ஒரு கல்யாணத்தை நீங்க போற, அப்படி சீரியஸா இருக்கடா, எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கா, நீங்களும் சிரிச்சுட்டு, அவ ஒரு கேள்வி கேட்க, நீங்க ரெண்டு கேள்வி கேட்ட, அவ என்ன செய்வ என்ன செய்ய, ஊர் முழுக்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மந்திரத்தையும் கேட்கறதில்ல, ஒரு ஒண்ணு கேட்கறதில்ல, நமக்கு ஒரு பேச்சு தான். அப்ப விவகாரம் என்ன, நாலு பேர் சிரிச்சுட்டு பேசிட்டு இருந்தா நீங்களும் உங்க மனசு என்ன பண்றது, அதுல ஈடுபடுறது. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் காலமாயிட்டா, அங்க எப்ப அங்க சிரிச்சு பேசுவடா, பேசினா நல்லா இருக்குமா, அவள் சீரியஸா இருந்தா நீங்களும் அப்படி மூணு இருக்க, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, என்ன பேசுறது தெரியல சார், எப்படி விசாரிக்கிறதுன்னு தெரியல, இது விசாரிக்கிறது சிஸ்டம் இருக்கான்னா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஏதோ அங்கே பார்த்துட்டு தான் போயிட்டு வரேன். அப்ப என்ன, மனசானது நாலு பேர் எப்படி இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்க மனசு ஆக்ட் பண்றதோ இல்லையா, அதே விதமாக தான் உங்க மனசு ஏகாக்கிரமா ஆகுமையானால், ஒரு ஒரு முனையாக இருக்கமையானால் அவள் பக்கத்துல இருந்தவாள் கூட ஒரு முனையாயிடும். பகவான் ரமணபட்சர் இருக்கிற இடத்துக்கு போனா பாஷ்யாத்திய தேசத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னு எழுதிட்டு வந்து நம்ம மாதிரி இல்லை அவள்லாம் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும் அப்படின்னு 160 கேள்வி எழுதிட்டு போனாராம். ரைட், அவரை கேட்டுற வேண்டியது எல்லாத்தையும் போனார், வந்தார், நமஸ்காரம் பண்ணார், இவரும் ஒன்றும் பேசல, அவரும் உட்கார்ந்து வந்தார். ஒரு 4 மணி நேரம் அவர் அசையாம உட்கார்ந்துருக்கார், கண்ணை இந்த பக்கம் கொட்டல, கால் மாத்தல, அப்படியே கால் நீட்டின்னு உட்கார்ந்துருக்கார். இவர் அப்படி இல்லை, சாதாரணமாக தான் உட்கார்ந்துருக்கார், இந்த பக்கம் அசைஞ்சு அந்த பக்கம் அசைஞ்சு ஏதோ. அதுக்கப்புறம் அவர் பாட்டை கிளம்பி உள்ள போயிட்டார், இவர் பாட்டுக்கு வெளியில் வந்தார். கூட வந்தவர் கேட்டாரா, என்ன சுவாமி என்னவோ பெரிய லிஸ்ட் எல்லாம் கேட்டவர் கேட்டு கேள்வி கேட்டுற போறேன்னு சொன்னேன்னார். எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வந்துடுது சார்னார். என்ன வியவார், இப்போ கேட்கறதுக்கு என்ன இருக்கு, நான் பாட்டுக்கு அது இதுன்னு நினைச்சேன், எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வந்தது, என்னமா வந்ததுன்னு மனசு சாந்தமா இருந்தது, அவ்வளவுதான் போறோம். இத்தனை கேள்விக்கும் சமாதானம் என்ன, என் மனசை எப்படி சாந்தியாக வைத்துக் கொள்ளணும் என்கிறதுக்காகத்தான் இத்தனை கேள்வி கேட்டேன். மனசு சாந்தம் அடைஞ்சிருது, எப்படி சாந்தம் அடைஞ்சதுன்னு அவர் ஒன்றும் பண்ணல, ஏதாவது மாத்திரை கொடுத்தாரா, அமிர்தாஞ்சன் கொடுத்தாரா தடவிக்கிறதுக்கு, ஒண்ணும் இல்லையே. அவர் இருந்தார், அவருடைய சந்நிதியில இந்த மனசு சாந்தி அடைஞ்சது. இப்படி இது போல சாந்தி அடையணும்னு நீங்க ஜபம் பண்ணணும். நம்ம அதெல்லாம் குழந்தைகளுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன பண்றேன்னு கொஞ்சம் பாருங்க. இப்ப இருக்கிறவாள்லாம் என்ன பண்றா தெரியுமோ, நேரா அந்த குழந்தை எடுத்துட்டு ஒரு மசீதுக்கு போறான். அவ ஜபம் பண்ணின பிறகு ப்ரே பண்ணிட்டு வெளியில வர்றப்ப எல்லாரும் ஊதிண்டே இருக்கா. அவ ஊதினா ஜுரம் குறைஞ்சு போயிடுச்சு சார்னர். அவ ஊதினா குறைஞ்சு போயிடுச்சுனா டாக்டர் இதுக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவால தப்பு நான் சொல்லல, அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு, அந்த நம்பிக்கையை தான் குறைக்க வைக்கிறது. அதே மாதிரியே நம்ம மாத்து மாமா சந்தியாவந்தனம் பண்ணினார்னு வச்சுக்கோங்களேன், விடாம சந்தியாவந்தனம் பண்ணினா அந்த மாமி என்ன சொல்லுதுன்னா, குழந்தை உடம்பு சரியா இல்லை, கொஞ்சம் பஞ்சாட்சரி விபூதி வச்சு விபூதி வைங்களேன் அப்படின்பா. இப்ப ஏன் மாமாவை கேட்கலாம், இந்த மாமாவை பத்தி மாமிக்கு ரொம்ப நல்லா தெரியும், நாம ஏதோ பகவான் மாமா சொல்றோம், மாமா அதுவும் பண்றது இல்லை, ஆயால் அங்கே போறது இல்லை. இப்போ ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை எப்படி வருது, இவர் ஜபம் பண்றதுனா அனுஷ்டானமான இருக்கிறதுனா. பழைய நாள்ல எப்படின்னா உடம்பு சரியா இல்லைன்னா இந்திராட்சி சிவ கவச்சம்னு ஒண்ணு உண்டு, அந்த கவச்சத்தை சொல்லி விபூதி இடுவா, குறைஞ்சிடும். எவ்வளவுப்பட்டதான ஜபமா இருந்தாலும் குறைஞ்சிவிடும். அது குறையலன்னா அப்புறம் டாக்டர் கிட்ட போற, அது இருக்க வருது. சாதாரண ஜபங்கள்லாம் சாதாரண வியாதிகள் எதுவுமே அப்பப்ப போயிட்டே இருந்தது, நிறைய வைத்தியர்கிட்ட போகாமலே இருந்தது, அவளே ஜபிச்சுப்பா. அப்படி அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக 3வது ஆசிரமம் நம்ம சொன்னோம், வானப்பிரஸ்தாசிரமம். நிஜமாகவே ஒரு மனுஷனுக்கு வைராக்கியம் வந்தாச்சு, இப்ப எல்லாத்தையும் தொடர்ந்து அந்த பரம்பொருளை தியானம் பண்றதுக்காக சன்னியாசம் வாங்கிப்பார். அதுவும் ஒரு தர்மம் தான். அயம் து பரமோ தர்மஹா யத் யோகேன ஆத்மனி தர்சனம். இதுதான் தர்மங்களுக்குள்ள மிக சிறந்ததான் தர்மம். எது? யோகத்தினால ஆத்மாவை அறிவது. அப்படி சன்னியாசியா ஆறது அப்படின்னு அவ திரும்பியும் கிராமத்துக்கு வரமாட்டான். சன்னியாசிகள் ஆயிடுச்சுன்னா காட்டுக்குள்ளேயே போயிடுவான். அதனாலதான் நம்ம புராணங்களோ இதிகாசங்கள்லயோ உங்களுக்கு சன்னியாசி பத்தி கதையே இல்லை. ஏன்? அவ கிராமத்துக்கு வந்தாத்தானே ஜனங்களுக்கு தெரியும் அப்படி இருந்த நாடுது. ஆகையால் எல்லோருமே தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா. நன்னா இருக்கு சார். இந்த தர்மத்தை எத்தனை நாள் அனுஷ்டானம் பண்ண முடியும்? கொஞ்ச நாள் தான் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு 60-70 வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் உட்கார்ந்து கர்ம பண்ண முடியுமா? முடியலையே. ஜபம் பண்ண முடியறதா? முடியல. அப்ப வயசா எடுத்தன்னா அப்ப தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். அண்ணன் வயசாயிடுது, 80 வயசாயிடுதுன்னு வச்சுக்கலாம், ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப என்ன பண்றது? அதுக்கத்தான் பிரதாரண்யக் கோபுர இடத்துல சம்பிரத்தி கர்மான்னு ஒண்ணு சொல்லுக்கு. எப்பொழுது தாங்கள் ஆசன்ன மரணம் ஆவேல்னு ஒரு சந்தேகம் வருகிறதோ, இனிமேல ரொம்ப நாள் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு இருக்க மாட்டோம் நினைச்சுட்டு 10 வருஷம் இருந்த வாழும் இருக்கா? சௌக்கியமா நான் இருப்பேன் நினைச்சுட்டு அடுத்த கணமே போனவனும் இருக்கும். இதுதான் சொல்லப்படாது. தெரியாது. அந்த மரணம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்ப வரும், எப்படி வரும், எந்த வழியா வரும்னு தெரியாது. மரணங்கிறது அசுபம்னு கூட நினைக்க விடாது. ஏன்னா அது நேச்சுரல். அது மரணம் பிரகிருதி சரீரினாம் விகிருதி ஜீவன முச்சதே புதை. அது நேச்சுரல். அது பிறந்ததுன்னு ஒரு நாளைக்கு போதான் வேணும். என்னைக்கு போனாலும் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்தாலும் தேவையில்லைன்னு தான் சொல்லுவா எல்லாரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு இன்னைக்கு கதை முடிங்க. இன்னைக்கு 1000 ஜபம் பண்ணணும்னு சொல்ல பண்ணி ஆகணும். அன்னன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அதை அதை பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இருக்கோம். இப்ப என்னாச்சுன்னு இப்படி நம்ம பண்றோம். பண்ணின பிறகு இதை நமக்கு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதத்துல இருக்கணும். வீட்டுல எப்பொழுதும் தர்மம் இருக்கணும். அப்ப அதுக்காக என்ன பண்றது? அதுக்காக தான் குழந்தைகள்னு சொல்றேன். குழந்தைகள் எதுக்கு ரொம்பலாம் சொல்றா? உங்களை வயசான காலத்துல காப்பாத்துறதுக்கு குழந்தைன்னு அது கிடையாது. வயசான காலத்துல காப்பாத்தணுங்கிற அபிப்பிராயம் நம்மளா வச்சுட்டு இருந்தோம். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. தசாத்யான் புத்ரானாதேஹி பதி மேகாதசம் கிருதி அப்படிங்கிறது. கல்யாண சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதம் சொன்னார். 10 குழந்தைகளை பெற்றுக்கணும். இந்த தமிழ் அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. 16 பெற்று பெருவாழ் வாழ்ட்டோம். இப்படி 16 குழந்தை பெற்றுட்டா இப்ப என்ன ஆறுதுன்னு கேட்கப்படாது. அண்ணன் சௌக்கியமா இல்லையாவா? ஒவ்வொரு மனுஷனும் ஒரு வாயோட பிறக்கிறான் இல்ல, அவனுக்கு 2 கை இருக்கு. அதனால இவ சொல்றது ஏதோ ரொம்ப சிறுசா இருந்தா பெருசா சௌக்கியமா வாழலாம்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது இருக்கட்டும். வேதிக் கான்செப்ட் என்ன? 10 குழந்தைகள் இருக்கணும். ஏன் சார் 10 குழந்தைகள்? அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா வேதம் சொல்றது, இந்த 10 குழந்தைகள்ல யாராவது ஒருத்தர் போய் அந்த கயையில சிராதம் பண்ண மாட்டானா? இந்த பழைய நாள்ல கயைக்கு போறதுன்னு காசிக்கு போறதுன்னா ரொம்ப சிரமம். ஆயால் இங்கிருந்து நடந்து போகணும். யாராவது ஒருத்தர் போய் அந்த கயையில பிண்டம் போட்டா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 100 சிரார்த்தங்கள் பண்ணினதான பலம். கையில பிண்டம் போட்டா ஒரு சிரார்த்தத்துக்கு என்ன பலம்? 100 சிரார்த்தங்கள் பண்ணினதான பலம். அதோட மட்டுமல்ல, சாதாரணமா நம்ம சிரார்த்தம் பண்ணினோம் ஏனால் பிண்டத்துல 3 பிண்டத்தை வைக்கிறோம். ஒன்னு அப்பாவுக்கு, முதல்ல காலமானவருக்கு, அதுக்கப்புறம் அவர் அப்பாவுக்கு, அதுக்கப்புறம் அவர் அப்பாவுக்கு. 3 தான் திரிபுருஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாஸ்வத பிரம்மலோக பிராப்தி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கயையில அப்படி இல்லை. எத்தனை பேர் இருக்காலும் அத்தனை பேருக்கும். அங்கே அம்மாவுக்கு மட்டும் 21 பிண்டங்கள் போடணும், அப்பாவுக்கு 19 பிண்டங்கள், 17 பிண்டங்கள் அப்படி வேதத்தை அனுசரிச்சு. இது எதற்காக இப்படி சொல்ற? இன்னும் சில பேர் சொன்னா கயையில போட்டு வந்தாச்சு சார், இங்க இனிமேல பண்ண வேண்டியது இல்லைன்ட்டான். இவனா கணக்கு வச்சுட்டான். கையில போட்டது என்ன? ஒருவேளை நாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ, 100 சிரார்த்தங்கள் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அப்பா ஏதோ நமக்கு ஒரு 40-50 வயசுல காலம் ஆயிட்டாரு. ஏனால் நாம் இருக்கிறது இன்னொரு 30 வயசு வரும், 30 சிரார்த்தங்கள் தான் ஆகும். அவ எல்லோருக்குமே ஒரு 100 சிரார்த்தங்கள் ஆகட்டும்ங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், பண்ண வேண்டியது இல்லை அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் பண்ணணும். இங்க அது அடிஷ்னல், இது ஆக்சுவலா வந்து பண்ணணும். சில பேர் என்ன பண்ணார்? தனக்கு தானே சிரார்த்தம் பண்ணிட்டு வந்துட்டான். என்னடா விவகாரம் என்ன எதுன்னு பண்ணிங்க? நம்ம பசங்க மேல நமக்கு நம்பிக்கை இல்லை சார், பண்ணுவாளோ இல்லையோ நானே போட்டுக்கிறேன் ஆத்மம் பண்ணிட்டேன். சாஸ்திரம் வழி கொடுக்கறது, ஆனால் ஆத்மம் பண்ணம் போட்டுண்டவா மறுபடியும் நம்ம ஆத்துக்குள்ள வரப்படாது. இஷ்டமா இருந்தா போட்டுக்க, ஆத்திரம் வேண்டாம்னு சொல்லல, வீட்டுக்குள்ள வரப்படாது. ஏன்னா பிண்டம் எப்ப போட்டுக்கிறது, பிண்டம் போட்டுனா அதுக்கப்புறம் அவ யாரு, பிதேவதைகளோ இல்லையா? தெரியாம சாஸ்திரத்தை கேட்காம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, இதற்காகத்தான் 10 குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. தசாஸ்தியான் புத்திரானா தேகி என்று சொல்றதுக்கு காரணம் என்ன, இப்படி சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் இந்த நம்மளால பண்ண முடியலேன்னு சொல்றேன் அல்லவா, எப்ப வயசா எடுத்தோம் இனிமேல் நாம இதை பண்ண முடியலேன்னு எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப அந்த தர்மமானது கண்டினியூ ஆகணும். ஞாபகத்துக்கணும், தர்மம் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு. நீங்க பண்ணக்கூடியதான ஜபமோ ஹோமமோ நீங்க என்ன நினைக்கிறீர்கள், எனக்கு மட்டும் நினைக்கிறேன், உங்களுக்கு சித்த சுத்தியை கொடுக்கறது, உங்களுக்கு சித்த ஏகாக்கிரத்தை கொடுக்கறது. ஆனா எதுக்கு, ஆசப்தமாம் நீங்க இருக்க, உங்களுக்கு அப்பா அப்பா அக்கப்பா அந்த அப்பா அக்கப்பா 3 ஜெனரேஷன் மேல அவளுக்கு புண்ணியம் போறது நீங்க பண்ணக்கூடியதான ஜபம். அதே போலயே உங்களுடைய குழந்தைகள், அவ குழந்தைகள், அவளுடைய குழந்தைகள், பார்த்தீங்களா, நீங்க பண்ணக்கூடியதான ஜபத்துக்கும் தர்மத்துக்கும் எவ்வளவு விசேஷம். அதான் திரிபுருஷ விக்காதம். அதனாலதான் பழைய நாள்ல கல்யாணத்தை ஒரு பொண்ணை பாக்குறதுன்னா, அல்ல பொண்ணுக்கு பையனை பாக்குறதா இருந்தால் முதல்ல கேட்ப, நீங்க என்ன கோத்திரம் அப்படின்னு. ஒருத்தர் சொன்னார், இது அவருக்கு தெரியாது கோத்திரம், நான் என்ன பண்றது. ஆனா பண்றது என்னன்னா, நீங்க என்ன கோத்திரமோ அதே கோத்திரம் தான் நான்ட்டார். கல்யாணம் ஆகுமா சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா அவர் என்ன நினைச்சார், நான் சமானமா இருந்ததுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டார். அப்படியோ இப்ப கோத்திரம்னு என்னன்னு கேட்பா, சூத்திரம்னு என்னன்னு கேட்பா, அவ அம்மா அவ அப்பா அவ அப்பா அவ அப்பா அவ யாரா நல்ல வழியில இருந்துட்டு இருக்காளா அப்படின்னு கவனிச்சுதான் பொண்ணை கொடுக்கறதோ அல்லது பொண்ணை எடுத்துக்கிறதோ பண்ணிட்டு இருந்தா பழைய நாள்ல. இப்ப எல்லாம் விவகாரம் இல்லை, ஏதோ லவ்ங்கிறான், ஏதோ சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா இருக்கட்டும், யாரும் அது தப்புன்னு இல்லை. காந்தர்வ விவாகம் பழைய நாள்லயே இருக்க, இருந்த போதிலும் அவ எப்படி பண்ணிட்டு இருந்தா, இந்த திரிபுர விக்கியாதம் பார்த்துதான் பண்ணிட்டு இருந்தா. அதே போலயே நாமும் நம்ம குழந்தைகளும் சரியான வழியில இருக்கணும், இது ஒரு டியூட்டி. அம்மா அப்பாவுக்கு என்ன டியூட்டி, நம்ம குழந்தைகள் நல்ல வழியில இருக்கான்னு காப்பாற்றணும். அதுக்காக அவளுக்கு நம்ம தர்மத்தை சொல்லி கொடுக்கணும். நம்ம அதுல ராமாயண பாராயணம் பண்றத வழக்கம், ஆகிய அவளையும் பண்ண வைக்கணும். இன்னைக்கு நீங்க பண்ண வச்சீங்கன்னா இன்னைக்கு கசக்கும், நான் பண்ண மாட்டேன் தான் அம்மா, இல்லப்பா பண்ணு 10 தரம் சொல்லுங்க, 100 தரம் சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச நாள் படிக்கட்டான். ஆனா அவனுக்கா ஒரு நாளைக்கு ஏதோ கட்டம் வந்து ராமாயண பாராயணம் பண்ணா நல்லதுன்னு அப்பா சொன்னாரேன்னு ஞாபகம் ஒரு மொழி அப்பா பண்ண ஆரம்பிச்சுவான். யாரும் எந்த செயலும் பண்றதுக்கு முன்னால அவன் மனசுல தோணணும். நீங்க அது எத்தனை தரம் தேன் கொட்டின போல கொட்டினானு பிரயோஜனம் இல்லை, அவளுக்கு உள் மனசுல தோணணும், தோன்றதுக்கு நீங்க வழி பண்ணணும். அதற்காகத்தான் சம்பிரத்தி கர்மான்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். சம்பிரத்தி கர்மான ஆசன்ன மரணமா இருக்கக்கூடியதான அப்பாவானவர் குழந்தைய கூப்பிட்டு அகம் பிரம்மா துவம் பிரம்மா அப்படின்னு சொல்லுவோம். இதுமேல நீ வேதத்தை படிக்கிறாய், நீ ராமாயணத்தை படிக்கிறாய், நீ பாரதத்தை படிக்கிறாய், நீ ஜபம் பண்ணிக்கிறாய் அப்படின்னு. அவன் ஆமா நான் பண்றேன், நான் இப்படி பண்றேன் அப்படிங்கிறது சொல்லணும். துவம் பிரம்மா அகம் பிரம்மா துவம் வேதா அகம் வேதா அப்படின்னு ஒருத்தர் அப்பா சொல்றது அவருக்கு முன்னாலேயே சொல்லிக் கொடுப்பார். நான் இப்படி பண்ணணும் சொல்வேன், நீ இப்படி சொல்லணும் அப்படின்னு. இப்படி சொல்றதுனால என்ன பிரயோஜனம் தெரியுமோண்ணா, அவரும் இதை பண்ணணும். நம்ம பண்ணக்கூடியதான தர்மங்கள்லாம் அந்த குழந்தைகள் பண்ணிட்டே இருந்தா பிறகு என்ன ஆகும், இந்த பலமானது ரெண்டு பேருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு சார், சேவிங்ஸ் பேங்க்ல அப்பாவும் போடுறார் பையனும் போடுறார், யாருக்குன்னு ரெண்டு பேருக்கும் புரியுதுண்ணா. அதே போல இந்த சம்பிரதி கர்மா பண்ணினேன்னா அப்பா பண்ணினா அப்பாவுக்கும் பலம் உண்டு அந்த பையனுக்கும் பலம் உண்டு. அதே போல ஆச்சாரியன் பண்ணினானால் ஜபம் அது சிஷ்யாளுக்கும் உண்டு, சிஷ்யால் பண்ணினா அது ஆச்சாரியனுக்கும் உண்டு. இப்படி உபயவித தீட்சை அப்படி எல்லாம் ஏதோ இருக்கு சாஸ்திரங்கள்ல. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி இந்த தர்மமானது அனுசியூதமாக வந்து கொண்டிருக்கு. அதனால பிரஜைகள் வேணும், குழந்தைகள் வேணும்னு ஏன் பிரார்த்திக்கிறேன், குழந்தைகள் வேணும்னு ஏன் வேதம் சொல்றது. பிரஜாதிஷ்ட பிரஜனச்ச வேதம் சொல்றது, பிரஜாதிஷ்ட சுவாத்தியாய பிரவஜனேட்ட பிரஜனச்ச சுவாத்தியாய பிரவஜனேட்ட. ஏன் சுவாமி சொல்றத, நீங்க மட்டும் சௌக்கியமா இருந்தா போறாதா, உங்களுக்கு குழந்தை எல்லாம் வேணும், கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தப்பட்டு இதுல வேணுமா இப்படின்னு நினைக்கிறா சில பேர். அப்படி நினைக்கவே கூடாது. ஏன்னா தர்மமானது ஏதோ ஏதோ ஜென்மத்தில் நீங்க பண்ணினதான புண்ணியத்தினால இன்னைக்கு சௌக்கியமா இருக்க, நல்ல சரீரம் இருக்க, நல்ல காசு இருக்க, பகவான் எல்லாம் நல்ல அறிவியல் கொடுத்துருக்காரு, எல்லாம் இருக்க. இது அடுத்த ஜென்மம் கண்டினியூ ஆக வேண்டாமா, நம்ம பின்னால் இருக்கிற குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்க வேண்டாமா, உலகம் சௌக்கியமா இருக்க வேண்டாமா, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைகளை நல்ல வழியில கொண்டு வரணும். குழந்தைகளை நல்ல வழியை கொண்டு வரணும்ங்கிறது ஒரு முக்கியமான காரியக்கிரமம். அதுக்காக தான் சொல்றது விஷ்ணுதாசனம் பண்ணினா இதுவும் நடக்கும். பிரஜார்த்தே பிராப்னோ யார் பிரஜா, ஏதோ கதை விட்டு இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரலன்னு அனுப்பிட்டேன். அதுக்காக இல்லை, அங்கே பிரஜார்த்தேன்னு இந்த குழந்தைகளை பெற்றுக்கிறாருன்னு அபிப்பிராயம் இல்லை. எதுக்காக இது ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருவரும் தர்மத்தோட இருக்கணும், அதனால அந்த அந்த சந்ததியே சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது தர்மார்த்தே பிராப்னுயார் தர்மம், அர்த்தார்த்தே இதார்த்தமாப்னுயார் காமானவாப்னுயார் காமே பிரஜார்த்தே பிராப்னுயார் பிரஜாம். பாக்கியம் பார்ப்போம். சக்ஷுராதீனாம் ஆத்மயுக்தேன மனசா அதிஷ்டிதானாம் ஸ்வேஷு ஸ்வேஷு விஷயேஷு ஆனுகூல்யாத் பிரவருத்தி காமா. ஆசைன்னா என்னது சார்? சில பதங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல. நேற்றே சொன்னேன் பயம்னா என்னது, பயம்னா பயம்பான், தூக்கமே வரலன்னு. தூக்கம் எங்கிருந்து வரும்னு கேட்டேன், கண்ணுல இருந்து வரும். தூக்கம் வரலங்கிற ரைட்டு, எங்கிருந்து வரும், இந்த பம்பாயிலிருந்து வரப்போறதா தூக்கம் தெரியலையே. நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கோம், ஏன் வரலை, எப்படி வருது தூக்கம், டெய்லி எப்படி வருதுன்னு தெரியல. கண்ணை மூடிக்கிறான், படுத்துக்கிறான், கொரட்டை விடுறான், அவ்வளோதான் நமக்கு தெரியும். இந்த ப்ரோசஸ் தூக்கம் எப்படி வருது, ஏன் வருது, யாராவது பார்த்தாலும் யாருக்கும் தெரியாது. அதான் தூங்கி எழுந்துட்டேனாலும் எப்படி சார் தூங்கி எழுந்துட்டேன், ஏதோ சத்தமாச்சு எழுந்துக்கிறதுன்னு சொல்லலை, அலாரம் அடித்ததும் எழுந்துக்க, சில சமயத்தில் ஒன்றும் இல்லாமலே இன்றைக்கி எழுந்துட்டேன். அப்படி நடக்கிறதோ இல்லையோ, என்ன நடக்கிறது தூக்கத்தில்? உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷியாலும் தூங்கி எழுந்து அபாடா நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு தூங்குறான். தூங்கினவெல்லாம் இதைத்தானே சொல்கிறான். என்ன நடக்கிறது தூக்கத்தில்? நாம் பிராரப்தகரமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம், எந்த செகண்டில் பிராரப்தகரமாக நின்று போச்சோ டக்கில் தூங்கி போயிடுவோம். தூக்கம் எப்படி வருது? வாங் மனசு சம்பத்தியதே மன பிராணே, கண்ணு காது மூக்கனாக்க மனசில் ஒடுங்கிறது, மனசு பிராணனில் ஒடுங்கிறது. அந்த பிராணம் மட்டும் ஒடுங்கலை, இருக்கு பிராணமும் ஒடுங்கிச்சுன்னு எடுத்துன்னு போயிடுவார். ஞாபகம் பிராணம், பிராணேன ரட்சன் அவரம் குலாயம் பகிஷ்குயாயிரித்வா. இந்த பிராணனை மட்டும், பிராணன் மட்டும் காப்பாத்தின்றது உங்களுக்கு. அந்த பிராணமானது என்ன பண்ற தெரியுமோ, சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கு, எந்த ஒரு சின்ன தகராறு வந்தாலும் சரி டக்குன்னு எழுப்பி விட்டுருது பிராணம். அது ஒரு சிஸ்டம் தயார் பண்ணிட்டு இருக்கார் பகவான். பிராணேன ரட்சன் அவரம் குலாயம், எஜபி இந்த சரீரம் சரியாக இல்லாத போனாலும் அந்த பிராணன் மட்டும் காப்பாத்தி கொண்டே இருக்கு. அந்த பிராணனுக்கும் வீக்க அழுத்ததுதான் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாள். அந்த பிராணமும் வந்துருச்சுல, அதுக்கு தகுந்த சக்தி இல்லைன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். அது கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா டாக்டர் ஒரு மருந்து கொடுக்க மாட்டார். அப்படி உடம்புல சக்தி வர்றதுக்காக ஏதோ டியூப்ல மருந்து கொடுத்துட்டே இருப்பார். இது ஆகாரத்தை கொஞ்ச நேரம் ஆனால் தானா சக்தி வந்து, அந்த பிராணனுக்கு சக்தி வந்து முடிச்சுட்டு போற கை காலம் ஆட்டுவார். இப்ப தூக்கம் வரப்ப என்ன ஆறுது, பிராணனுக்குள்ள ஒடுங்கிறது, பிராணன் மட்டும் வேலை செய்கிறது, மனசு இதயத்துக்குள்ள போய் இதயத்தில் இருக்கிற பரம்பொருளோட ஒண்ணாறது சத்சம்பத்யதே அப்படின்னு சாஸ்திரத்துல. அதே போலயே முடிச்சுட்டு இருக்கிறதுல நீங்க பிராரப்தகமா ரெடி ஆயிடுத்து அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்குன்னா என்ன பண்றது, இதயத்துல இருந்து மனசு வெளியில வருது. எப்படியே கண்ணு கண்ணு இடத்துக்கு வரும், காது காது இடத்துக்கு வரும், மாத்தி வராது. அதனாலதான் வேகமா ஒருத்தனை எழுப்பப்படாதுன்னு சொல்றது சாஸ்திரம். தூங்குறவாளை எழுப்பப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. எழுப்பப்படாதுன்னு எப்படி தான் நடக்கும், என்ன எழுப்புன்னு சொல்லிதான் படுத்துட்டு இருக்க. படுத்துக்கிறப்பவே ஒரு 15 நிமிஷம் ஆனது என்னை எழுப்படும், 1:30 எழுந்தாலும் அந்த பக்கம் திரும்பி சாரி போ அப்படின்னு படுத்துக்கிறார். அந்த 2 நிமிஷம் அந்த பொய் தூக்கம் தூங்குற பாருங்க, அதுல ஒருக்கிற சுவாரஸ்யம் வேற ஒண்ணும் கிடையாது. 6 மணி நேரம் தூங்கினது எழுப்பினோம்னா இரு அப்படின்னு எழுந்துட்டு அந்த 2 நிமிஷம் தூங்கி அப்புறம் எழுந்துக்கிறார். ஏன் சுவாமி இந்நேரம் தூங்கினேல, அதுக்கு இது போறலையே, போறல ஒவ்வொருத்தருக்கும். அது என்ன, அந்த உள்ள இருக்கக்கூடியதாக இருந்த ஜோதி பரம்பொருள் இருக்க அதோட ஒன்னா போயிருக்கோம். இப்படி நாம எத்தனையோ சொல்லிட்டு இருக்கோம், எத்தனையோ பதங்கள் நமக்கு டே டு டே வாழ்க்கையில அனுபவத்துல இருக்கு, ஆனா சொல்ல தெரியல. ஆசைன்னா என்னது சார்? அதான் ஆசைப்படுறோமே. இந்த படுறையில என்ன படுறேன் சொல்றார் ஆச்சாரியார், சற்றுராதீனாம் ஆத்ம யுக்தேன மனதா அதிஷ்டிதானாம். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இப்படி ஐம்புலன்கள், அது மனசோட சேர்ந்து எப்பொழுது மனசு இவைகளோட சேர்றதோ, ஸ்வேஷு ஸ்வேஷு விஷயேஷு, கண்ணானது உருவத்தில், காதானது சப்தத்தில், நாக்கானது சுவையில், தோலானது ஸ்பர்சத்தில், மூக்கானது வாசனையில், தனக்கு இஷ்டமான பதார்த்தங்களில், தனக்கு அனுகூலமான பதார்த்தங்கள் இவைகள் வந்தால் நமக்கு சுகம் இருக்கும் என்று எதை நினைக்கிறதோ அப்பொருள்களில் நடக்கிறது, அந்த பொருள்களை கண்டு ஓடுறது பத்தில, இதுதான் காமம். அதனால எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி ஒரு சாக்லேட் இருந்து வாயில போட்டுக்கிறான். சாக்லேட்டுக்கு மேல ஆசை, எப்படி ஆசை வந்தது? நாக்கு இறக்கூடியது, தனக்கு அனுகூலமா இருக்கக்கூடியதான தின்பட்டத்தை உட்கொள்ளணும் என்ற மனசு சொன்னதுமே அதை உட்கொள்வதற்காக அதை கொள்வதற்காக செல்கிறது பார்த்தல, அதான் ஆசை. இப்போ ஆசைங்கிறது இப்படி ஒரு லட்சணம் ஆசை. இது சாதாரணமா எல்லாருக்கும் அனுபவத்தில் இருக்க சொல்லத்தான் தெரியல ஆச்சாரியா சொன்னார். அதனால காமா நவாப்ருயாத் காமி பிரஜார்த்தி பிராப்னுயாத் பிரஜாம் பிரஜாயதேதி பிரஜா சந்ததி இப்படியா. பிறகு பக்திமான் யஸ்ததோத்தாய பரமாத்மாவிடத்துல ஒரு அனுராதம், இதுதான் பக்தின்னு. பக்திங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பக்தினா ஏதோ பக்தி செலுத்துறோம், கோவில் போய் சுத்துறது, ஏதோ பகவானுக்கு ஏதோ பழத்தை கொடுக்கறது, ஒரு அர்ச்சனை பண்றது, இதை பக்தின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சுவாத்ம தத்துவானுசந்தானம் பக்தி நித்தியபிஜீயதே அப்படின்னு விவேக சூடாமணியில பக்திக்கே லட்சணம் சொல்லியிருக்காரு. பஜ சேவாயாம்ங்கிற தாசுல பிராணினியா பாணினியானவர் பக்தி என்று சொன்னால் பகவானுக்கு நாம் தொண்டு செய்வது, அது பக்தின்னு அவர் சொல்லியிருக்கார். இப்ப பக்திங்கிறது என்ன? எத்ததோத்தாயா, யாரு நிஜமாக காலமே எழுந்துண்டு சுசி சுத்தமா இருந்து கொண்டு பகவானிடத்திலேயே மனசை செலுத்தி, இதான் பக்தி. பக்தின்னு என்ன அர்த்தம்? காலமே எழுந்துட்டு முதல்ல சரியா வரல சார் நமக்கு கதி, காலமே எழுந்துக்கிறது இல்லைன்னா அது எப்படி? எதுக்காக காலமே எழுந்துக்கணும்? காலமே அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும்னு சொல்றது என்ன பிரயோஜனம் கொஞ்சம் பாருங்க. இந்த மனுஷன் இருக்கானே இவனுக்கனுடைய மனசானது பிரகிருதியோட சம்பந்தப்பட்டிருக்கு, என்விரான்மெண்டோட சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த காலமே எழுதுனா பிரகிருதி முழுக்க சாந்தமா இருக்கு, பிரகிருதி இன்னும் கலாட்டா ஏற்படலை. ஆறு ஏழு மணிக்கு தான் சத்தங்கள்லாம் வரும், அது வரைக்கும் பார்த்தேன்னா கிராமாந்தரத்து நிச்சத்தமா இருக்கு. யார் எழுந்துக்கிறாளோ அவளை சத்தம் பண்ண மாட்டான், போய் ஸ்நானம் பண்ணி குளிச்சு விட்டு சந்தியாவந்தனம் பண்ணி உள்ளுக்குள்ள ஜபம் பண்ணிட்டே இருப்பான். அப்ப மனசு சாந்தி அடையிறதுக்கு பிரகிருதி சாந்தியா இருக்கிற சந்தர்ப்பத்தோட நம்ம இருக்கவே, ஏன்னா சீக்கிரமாக நம்ம மனசு அதோட ஒன்னாகும். அதுக்காக தான் காலமே எழுந்துக்கிடும். நம்ம எழுந்துக்கிறதே ஒரு ஏழு மணிக்கு எழுந்துட்டோம், ஆல்ரெடி ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த பக்கத்துல இருக்கலாம் உங்க டென்ஷன் ஆரம்பிச்சே வாழ்நாளையே வாழ்க்கையில காலமையே டென்ஷன் ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. எப்ப சாந்தி பழைய நாள் என்ன பண்ணுவோம்? எழுந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் சாந்தமா ஜபித்து கர்மாக்களை பண்ணி பகவத் தியானத்தை பண்ணி அவன் எழுந்திருப்பான். அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு டென்ஷனும் ஒரு பரிசரங்களும் அவனை ஒன்றும் பண்ணாது. ஆகையால் பக்திமான்யஸ்ததோத்தாய, பகவான் இடத்துல அனுராகமாக இருக்கக்கூடியவன் ததோத்தாய, காலமே எழுந்துண்டு சுச்சி தத்கத மானசா சுச்சி, சுத்தமாக இருந்து கொண்டு அந்த சுத்தம் பகிஷுத்தம் ஸ்நானம் பண்ணி தோற்றதான வஸ்திரங்களை தரித்து. இப்போ இந்த மடிங்கிற கான்செப்டே போயிடுது. நேற்று போட்டுட்ட சொக்காவையே அதை போட்டுட்டு இருக்கான். போட்டுக்கப்படாதுன்னு நான் சொல்லலை. சாஸ்திரம் என்ன சொல்றது? இந்த சரீரத்துக்கு மேலே ஒரு வஸ்திரம் பட்டதை ஆனால் அதை அவுத்து போட்டு மறுபடியும் போட்டுக்கணும், மறுபடியும் அதை போட்டுக்கப்படாதுங்கிறது. மறுபடியும் தோச்சு தான் போட்டுக்கணுங்கிறது. அதனால்தான் சொக்கா போட்டுக்கிறது இந்த கான்செப்டே இல்லை பழைய நாளில். ஏன் மேல் வஸ்திரத்தை போட்டுட்டு இருந்தா அது சரீரத்திலேயே இருக்கணும், சரீரத்து கட்டி ஆச்சுன்னா மறுபடியும் போடணும்னா மறுபடியும் தோச்சு தான் போட்டுக்கணும் அப்படின்னு வச்சுருந்தேன். அதான் மடின்னு வச்சுருந்தேன். பழைய நாளில் மேலே கொடியில் வச்சிருப்பா, கொடியில் மடியை வஸ்திரம் இருக்கும், யாரும் தொடமாட்டா. அடுத்த நாள் ஸ்நானம் பண்ணி இவ வந்து அதை எடுத்து கட்டிப்பா. இப்படி இருந்தது. ஆந்திராவில் இருந்ததுன்னா ஈரத்தொழியே கட்டிட்டு இருப்பான். அது வந்து அகோராச்சாரம் விடுதல். இப்போ விவகாரம் நடந்தார் இப்படி இருந்துருக்கா. இப்போ இந்த மடிங்கிறது எதுக்காக சுத்தம், இந்த மனசானது அப்பப்போ அப்பப்போ புதுசாகவே இருக்கு, பழைய வாசனைகள்லாம் அதோட சேராமல் இருக்கு. சுச்சி தத்கத மானசா, சுச்சியாகவும் இருந்து கொண்டு தத்கத மானசா பகவானிடத்திலேயே மனத்தை செலுத்தி வேற எண்ணையும் நினைக்காமல் காலம் அழுது உத்தியோகத்துக்கு போகிறப்ப அந்த நினைப்பு, மற்ற பதார்த்தங்களை பண்ணுறப்ப நினைப்பு. இப்போ பாருங்க ஆஃபீஸ்லேருந்து வரான், வந்தது கம்ப்யூட்டர் முன்னால் வச்சுருக்கோம், இதுவும் அந்த நினைப்பு தான். எந்நேரமும் உத்தியோகம் உத்தியோகம் உத்தியோகம், காசு 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 தரும் இருந்தா ஆத்துக்கு வந்தாச்சுன்னா இந்த நினைப்போட இருக்கணும், பகவத் தியானத்தோட இருக்கணும், கொஞ்ச நேரம் பகவானை தியானம் பண்றதுன்னு வச்சுக்கணும். அதே போல சுச்சி தத்கத மானசா சஹஸ்ரம் வாசுதேவஸ்ய, இந்த ஆயிரம் நாமாக்களையும் நாம் நாமே தத் பிரகீர்த்தையே உறக்க சொல்லுங்கட்டார். கீர்த்தனம், கீர்த்தனம்ங்கிறதுக்கு ஜபம்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன். கீர்த்தனம் உறக்க சொல்ல, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மனி வேதனம் அப்படின்னு கீர்த்தனம் பகவன் நாமாவை லஜ்ஜையை விட்டு கஞ்சை கட்டி உறக்க சொல்லணும். சொன்னத்தினால ஒன்றும் கெட்டு போகல, நம்ம கேட்டதால யார் கேட்கிறாளோ அவளுக்கும் புண்ணியம். அவளுக்கு அர்த்தம் தெரியாத போனாலும் நெருப்பு சுடும்னு தெரியாம குழந்தை நெருப்பை தொடுறது தொடுறது சுடுமா சுடாத. அதே போலதான் உங்களுக்கு அர்த்தம் தெரியாத போனாலும் விஷ்ணு சாஸ்திரம் சொன்னா புண்ணியம் உண்டு, அர்த்தம் தெரிஞ்சுன்றா நிறைய புண்ணியம் அது வேற, அர்த்தம் தெரியாம போனாலும் புண்ணியம் உண்டு. எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படிங்கிறது சாஸ்திரம். எது ஸ்ரத்தையுடன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு பண்றீங்களோ அதுக்கு அதிக பலம். அதிக பலம்னு சொன்னதுனால அது இல்லாத பண்ணின கொஞ்சம் பலம் உண்டு. அதனால விஷ்ணுதாசன் தான் படிக்கணும். சாஸ்திரம் வாசுதேவஸ்ய நாம் நாம் ஏதத்ரகேர்த்தயே யத ப்ராப்னோதி விபுலம் ஞாதி ப்ராதான்யமேவத அதலாம் ஸ்ரியமாப்னோதி ஸ்ரேய ப்ராப்னோத்யனுத்தமம் யத ப்ராப்னோதி விபுலம். மனுஷனுக்கு என்ன ஆறது, இதை படிக்கிறதுனால நல்ல கீர்த்தி வர்றது, புகழ் வர்றது. இந்த யசகா கீர்த்தி ரெண்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. உண்மை எதிர்க்கவே உங்களை ஸ்தோத்திரம் பண்ற பத்தியில அது ஒண்ணு, உங்க மரபா உங்களை பத்தி நன்னா பேசிக்கிற பத்தியில அது. இந்த கீர்த்தின்னு புகழறது, மனுஷனை புகழறது எப்படி, அவர் எதிர்க்கவே நீங்க இந்திரன் சந்திரன் நீங்க இப்படி இருக்கீள் அப்படி இருக்கீள் அப்படின்னு. இது சில சமயத்துல அவ காரியம் ஆறுறதுக்காகவும் இருக்கும். சில பேர் வந்து நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணினா நம்ம என்ன நினைச்சோம், ஓஹோ நம்ம நிஜமாவே கௌரவம் போல இருக்கு, பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சப்படுவேன். இதுக்கு கீர்த்தின்னு பேர். கீர்த்தின்னு என்ன அர்த்தம், நம்ம காது நம்ம எதிர்க்கவே நம்மளை போடுறது. ஆனா எசகான்னு இருக்க பதில உங்களுக்கு தெரியாது, உங்க பின்னால உங்களை பத்தியே நல்லதாக, உங்களை பத்தியே கெடுதல பேசினதுக்கு எசத்துன்னு பேர், அப்ப எசத்துன்னு பேர். உங்களை பத்தியே நன்னா ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரியவர், நல்ல ஆச்சாரத்தோடு இருக்கிறவர் அப்படின்னு உங்களை பத்தி பின்னால பேசிக்கிட்ட பார்த்தீங்கள, சில சமயத்துல காதுல விழும். காதுல விழாத போனாலும் ஜனங்களுக்கு உங்க மேல ஒரு பக்தி இருக்கும், அதுக்கு யசத்துன்னு பேர். இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும்னு சொல்றாங்க. இந்த யசஸ்துக்கு கிருஷ்ண பரமாத்மா ஒரு திருஷ்டாந்தம். அவர் பிறந்தார், ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுது, என்ன ஆச்சுன்னா பிரம்மலோகம் வரைக்கும் போயிடுதான். யார் பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறார். என்ன பண்றது, பிரம்மதேவரே பார்த்தார். நம்ம யுகத்துல ஆரம்பிச்சு எத்தனையோ நாடாச்சு, இத்தனை யுகங்களாச்சு, நம்மளை யாரும் பேசுறது இல்லை. இந்த கிருஷ்ணன் எவ்வளவு பேசிட்டு இருக்காரு, என்னையா இருக்கு, என்ன நடக்கிறதுன்னு வந்து பார்க்கணும்னு பார்த்தார். அவருக்கு ஒன்றும் தோணலை, ஊர்ல இருக்கிறவாள்லாம் பேசிட்டு இருக்க, என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணுக்குட்டி எடுத்துட்டு போயிட்டார், கதை உங்களுக்கு தெரியும், விவகாரம் அடிபட்டார். அதே மாதிரி என்ன செய்வார், ஒரு கோபிக்கை சொல்றா கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா நீங்க பண்றது அந்நியாயம் தான், கோபிகள் தான் அப்படி பேச முடியும், நம்மளால பேச முடியாது. அந்த கோபிக்கை என்ன சொல்றார், பிருத்யாம் கோபி மகீதரோ லகுதரஹா துர்பியாம் திருதோலீலய, இந்த பூமியில இருக்கக்கூடியதான மலைகள்லேயே ரொம்ப சின்ன மலை ஒன்று கோவர்தனம்னு பேர். அந்த மலை இருக்கிற மலைகளுக்குள்ளேயே ரொம்ப சின்ன மலையா பிருத்வியாம் கோவில மகீதரோ லகுதரஹா. சரி என்ன மதுராசில் கூட ஒரு சின்ன மலைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, லிட்டில் மவுண்ட்டுங்கிறான். அது என்ன மலை, அது ஏன் அந்த பேர் வந்தது? அது அப்புறம் ஒன்று இருக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்டுங்கிறான், அது பக்கத்தில் லிட்டில் மவுண்ட்டுங்கிறான். அதே போல ஒரு சின்ன மலை ஒன்று தோர்பியாம் திருதோலையா, அதை என்ன பண்ணினேன் உமா கையால் எடுத்தேன். சார் கையால் தானே சார் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷாலும் எடுப்பேன். ஒரு வெயிட் எடுக்கணும்னு எதனால எடுப்பா? கையால் தான் எடுப்பா, இல்லைன்னா தலையில் வச்சுப்பா, இல்லைன்னா தோளில் வச்சுப்பா. இதுதான் சாதாரணமாக பண்ணுற காரியம். நீரும் என்ன பண்ணினேன், உங்களுடைய சக்தி எவ்வளோ தெரியுமோ, நான் மூலங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. சாதாரண வியக்தி இல்லை, நீங்கள் மூலகங்களும் வயிற்றில் வைத்துக்கொண்டு நான் வைத்து கொண்டிருக்கேங்கிறத அம்மாவுக்கும் காமிச்சிருக்கேன். நீங்கள் அப்படிப்பட்ட தாங்கள் மூலகங்களும் உங்களுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியதான நீங்கள் ஒரு சின்ன மலையை எடுக்கிறது ஒரு அதிசயமா கேட்கறாங்கம்மா. கேட்க முடியும், நீங்கள் கேட்கணும் கிருஷ்ணன் எதுக்கல்த ருத்யாம் கோபி மகீதரோ லகுதரோ தோர்பியாம் திருதோ லீலையா. அவகாசமாக ஒன்று சாதாரணமாக எடுத்துவிடு. என்ன ஆச்சுன்னு எடுத்து அண்ணிலிருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு பேரை மாற்றிவிட்டாள். அதனால என்ன உங்களுக்கெல்லாம் தேவலோகத்திலையும் பூலோகத்திலையும் சததம் கோவர்தனோத்தாரக, உங்களுக்கு என்ன கோவர்தனோத்தாரகன்னு பேர். கோவர்தனத்தை மேல தூக்கி வைத்தவர், புடையாட்டம் தூக்கி வைத்தவர். நான் யோஜனை பண்ணி பார்க்கறேன், உங்களுடைய சக்திக்கும் உங்களுடைய பவருக்கும் கையால ஒரு மலையை எடுக்கிறது அது என்ன பெரிய காரியம். சாதாரணமாக எழுதி பண்ணால் நமக்கு பெருசுன்னு தோன்றது. அவருடைய சக்தியை பாருங்கள் சார், ஒரு எறும்பு போகிறது அது என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு அரிசி ஒரே மணிதான் அதை எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறது அதை பார்க்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறேன், 10 கிலோ அரிசியை ஒரு பையில போட்டுட்டு அப்படியே ஆலையிலே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கள். என்ன சார் அது, அந்த எறும்பு இங்கே நீங்கள் அதனுடைய சக்தி அவ்வளோ தான், உங்களுடைய சக்தி இப்படி. நமக்கே எப்படின்னா மூகலையும் வயிற்றில் வைத்து கொண்டிருக்கக்கூடியதான கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மலையை தூக்கிறது அதிசயமா, அப்படி அதிசயமா இருந்தாலும் கையில் தூக்கிறது ஒரு அதிசயமா அப்படின்னு கேட்குற. ஆமாம் அதிசயம் இல்லைம்மா, இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? அப்படி இல்லை, என்ன நீங்கள் கையால் தூக்கினேன் உங்களுக்கு கோவர்தனோத்தாரகன்னு பேர் வந்திருக்குங்கிறது எனக்கு வயிற்றுல இல்லை, அதை நான் முதல்ல சொல்லிவிடுறேன். அப்போ உன்னுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்குறார் கிருஷ்ணர் கோபிக்கு. இல்ல நான் என்ன பண்றேன் தெரியுமோன்னா, துவாம் திரைலோக்கிய தரம், மூலத்தையும் வயத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான உங்களை நான் சுமந்துட்டு இருக்கேன். எங்கம்மா சுமந்துட்டு இருக்கேன் நீ? அப்படி மேலாக்குக்கு மேல ஒரு டாலரை போட்டு இருக்க, அந்த டாலர்ல கிருஷ்ணன் இருக்க. அந்த கிருஷ்ணன் என்ன, மூலகத்தையும் வயத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான உங்களை நான் சுமந்துட்டு இருக்கேன். எதனால சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமோனா, குச்சையோ ரக்கரே தனங்கள்னால சுமக்க. இது யாராவது முடியுமா சார்? கையால் சுமக்கலாம், புதங்கள்னால சுமக்கலாம், தலையால் சுமக்கலாம், மார்பால் சுமக்க முடியுமா? நான் மார்புக்கு மேலே தான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ என்னாச்சுன்னு, நீயும் சுமந்துருக்கேன், உனக்கும் வேணா வேற பேர் கொடுக்குறேன்னு அது இருக்கட்டும், அதை பற்றி நான் சொல்லலை. என்னாச்சுன்னா, பார்க்குறவன்லாம் ஊரில் இருக்கிறவன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த அம்மா கிருஷ்ணனை சுமந்துட்டுருக்கா அப்படின்னு ஒத்தராவது சொல்லானா சார். சுமக்கிறது மட்டும் இல்லை, சொல்றது மட்டும் இல்லை, அவன் பார்க்கறது கூட இல்லை. எதை பார்க்கறான், தனத்தை பார்க்கறான்னு தவிர இதை பார்க்க மாட்டேங்கிறான். அதான் அந்த மாதிரி கவலை. கோபியாம் திருதோ லீலையா தேனத்வம் திவி பூதலே சததம் கோவர்தனோத்தாரக துவாம் த்ரைலோக்கியதரம் வஹாமி குசயோரக்ரே ந தத்கண்யதே. யாரும் இதை பார்க்க மாட்டேங்கிறான். இவ்வா கேசவ பாஷனே நமுதயா, அனாவசியமா பேசி என்ன லாபம்? புண்ணிய இருக்கதோ லப்யதே. ஜென்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணினாத்தான் நல்ல பேர் கிடைக்கும். சில பேர் வண்டி மண்டி எதுத்தோ பண்ணிட்டு இருக்கேன், அவனை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறது சார். சில பேர் ஒரு சின்ன காரியம் பண்ணிருக்கேன், ஓஹோ ஃபோன் பண்றான், என்னன்னு விட்டு தர்த்தம் படித்தான் பெறவனும் இல்லை. அதனால எத பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமேவதா, நம்மளவாக்குள்ள இவர் தான் ரொம்ப பெரியவர், இவர் தான் ரொம்ப பெரியவர்னு பேர் வரும். இது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. பேருனால நமக்கு என்ன சார் லாபம்னு சொல்லக்கூடாது, மனசுக்கு சாந்தியை கொடுக்கறதுல இது ஒன்று. அதுக்கப்புறம் அச்சலாம் ஸ்ரீயமா புரோதி, கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யம் இல்லை. செலவு பண்ணிட்டே இருந்தா வந்துட்டே இருக்கக்கூடியதான அளவுக்கு ஐஸ்வர்யம் வரலாம். இது ரொம்ப விசேஷம் இல்லையா? செலவும் பண்ணணும், அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது. நம்ம நாட்டில் சொல்லியிருக்கு பாருங்க, எது உங்களுக்கு அவசியமா இருக்கோ அதை கடன் வாங்கியாவது வாங்குங்க. இந்த பொருள் வேணும்னு சொன்னா, அது நமக்கு நிஜமாகவே வேணும்னு சொன்னா, அதை நீங்க எப்படியாவது கடனாவது வாங்கி அந்த பொருளை வாங்கணும் அனுபவிக்கணும். ஆனா கையில காசு தான் இருக்க, செலவு பண்ணிவிடுவோமே அப்படின்னு இருக்கிற பொருளையும் வேண்டாத பொருளை வாங்கக்கூடாது. முதல்ல இப்ப இருக்கக்கூடியதான ஜெனரேஷனுக்கு சொல்லணும். அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு 2000 செலவு பண்ணிட்டு வரோம், காஃபி 150 ரூபாய்ங்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கிற பொருளையே 2000 வாங்கிட்டு வரோம், என்னால வரலுக்கு தகுந்த வீக்கம். இந்த மாசம் உங்களுக்கு 200 ரூபாய் வந்திருக்குன்னா 200 ரூபாய்க்கு 10 ரூபாய் குறைச்சல தான் செலவு பண்ணும். கடன் பண்ணப்படாது, சத்துரு சேஷம் ரோண சேஷம் இருக்கப்படாது அப்படின்னு வச்சிருந்த வாழ்ந்த தேசம் இருக்கு. இப்ப என்ன, உத்தியோகத்துல சேர்ந்ததுமே என்ன, 80 லட்சம் 1 கோடிக்கு ஒரு பிளாட் வாங்கணும், 12 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கணும், வீட்டுல எல்லாமும் வேணும். எது வரைக்கும் இந்த கடன் இருக்குன்னு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருக்கு. மனசுக்கு நிம்மதி இல்லை. அடுத்த வாரம் என்ன ஆகுமோ, அடுத்த நாள் உத்தியோகம் போயிடுச்சுனா என்னமோ இப்படின்னா இருந்தா, பழைய நாள்ல கவலை இல்லாம இருந்தாலே. காரணம் என்ன, அவளுக்கு மனசு நிம்மதி இருந்தது. இது போல நல்ல சாஸ்திரங்களை படிச்சுன்றதா, ஸ்ரீய அசலாம் ஸ்ரீயமா புனோதி, எவ்வளவு வேணும்னாலும் செலவு பண்ண பண்ண குறையாத அளவுக்கு காசும் இருந்தது. ஸ்ரேய பிராப்னோத்ய அனுத்தமம், அதோட மட்டும் இல்ல உயர்ந்ததான ஒரு ஸ்ரேயச மோட்சத்தையும் அடைஞ்சான். அனுத்தமம் ஸ்ரேயா, ஸ்ரேயானாலே மோட்சம். மோட்சத்தையும் அடைவேல் காசு இருக்கு, பயமா இருக்கு சார், எப்ப போயிடுமோ என்ன ஆகுமோ. உங்களுக்கு பயம் கிடையாது. ந பயம் கொஞ்சுதாப்னோதி, வீரியம் தேஜஸ்ய விந்ததி, எல்லாம் இருக்கு. உடம்புல எப்ப பார்த்தா ஏதோ ஒரு வியாதி கடிச்சுட்டே பிடிச்சுட்டே இருக்கு சார், ஏதாவது ஒரு நோய் இது அதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று, ஒரு நாளைக்கு பல் வலி, ஒரு நாளைக்கு கால் வலி, ஒரு நாளைக்கு விரல் வலி, ஒரு நாளைக்கு நகைச்சத்து, ஒரு நாள்ல கண், ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கானே. சில பேர் அப்படிதான், ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் டைஃபைடு. என்னன்னா இன்னைக்கு மனசுல ஒரு போர் அடிக்கிறது, அது ஒரு வியாதி. நீங்க வேலை செஞ்சா தானே போர் அடிக்காம இருக்கும், இப்படி சொல்றதுல அது இல்லாம இருக்கணும். அதனால அப்படின்னு இந்த விசேஷமாக இந்த பலஸ்ருதியை நம்ம சாதாரணமா விட்டுறப்படாது. பலஸ்ருதியில நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பலஸ்ருதியில மேல் பாகத்தை அடுத்த வாரம் பார்ப்போம்.